नमः पार्वती पदये हर महादेव चित्रम ஒளியான திருமேனி உமிழ்தான மிகமேவு கழியாத வருமானை கலந்தாலும் மறவாமல் அழியாலும் மலதுவும் அடியார்கள் குணமான வெளியாகும் அடிதாய வினை கூட நிலையாவே இருதய நாப்பன் அஞ்சலுத்துருவில் இருவனை உயிர்கொலை செய்யாமை அருள்புரி அடக்கம் பரிதமாய்மை அன்பு அறிவியின் மீன் கொண்டு ஒருமையுடல் சித்திரக வண்டியர் கொள்ளியிருக்கை செய்துணர்த்த திருமதூர் செய்வர்கள் குருவாம் திருநமச்சிவாயர் தாழ் போற்றி கருணைபுரி திருமத்தில் திருநீற்றுதலும் கண்டாலை வசப்படுத்த கணிந்த வாயழகும் பெருமை தர திருவோடு பரிவர்த்தி பொறுத்தே பிஞ்சகனார் வளர்த்தாள் பிரியாதமனமும் மறுநகராத ஞானமே வடிவாம் வலதொரு செய் சிவஞானமாமணி உணர்த்தாள் ஒருபொழுதும் நீங்காமல் எமது உளத்தில் சிரத்தில் ஓதிர ஆவில் என்றும் உன்னிவைத்தே உரைப்பாம் சிஸ்டமரம் நம பார்வதி பதயே ஹர மகாதேவா. திருத்திரத்திலே திருக்கோயில் உண்டிருந்தருடி நம்ம எல்லாம் வாழ்வி திரளும் எல்லாம் அல்ல வழியடிமை உண்டாகி சமேத சிவந்தீப சுவாமியுடைய பொன்போன்ற திருவடி தாமரைகளை முன்னதாக போற்றி துதித்துக் கொண்டு சைவ மக்களின் குலதெய்வமாக விளங்கக்கூடிய மாதவ சிவஞானியுடைய மலரடிகளை முக்கரணங்களாலும் வடுத்திக் கொண்டு மெய்யன்பர்களை அனைவருக்கும் அடியேன் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகின்ற இந்த சிவஞான போதமாகிய அரிய பெரிய ஞானசாத்திரத்திலே ஏழு சூத்திரங்களை நிறைவு செய்து எட்டாம் சூத்திரத்தை தோற்றுவாய் செய்திருக்கின்றோம். ஆயினும் கூட நம்முடைய சைவநெறி கழகத்து இணைச் செயலர் அவர்கள் தொடக்கத்தில் குறிப்பிட்டது போல ஒரு கதை சொற்பொழிவு இலக்கிய சொற்பொழிவு என்றால் எப்பொழுதும் விட்ட இடத்திலிருந்து தொடர்ந்து கொள்ளலாம், ஒரு நாள் போகாவிட்டால் கூட பரவாயில்லை, மறுநாள் போனால் கூட பிடித்துக் கொள்ளலாம் என்று சொன்னார்கள். அந்த மாதிரி தொடர்ந்து இடைவிடாமல் கேட்க வேண்டும் என்றார்கள். அப்படி கேட்டாலும் கூட ஒன்று முடிந்ததா அடுத்தது, அடுத்தது முடிந்தா அடுத்தது என்று போவதற்கு இல்லை. அந்த மாதிரி ஒரு அமைப்பிலே இருக்கின்றது. ஆகையினாலே இந்த எட்டாம் சூத்திரத்துக்கு மறுபடியும் நாம் எல்லாரும் சேர்ந்து போவோம். என்னவென்றால் ஐயா அவர்கள் அருமையாக ஒரு கருத்து குறிப்பிட்டார்கள் இந்த வகுப்பிலே, ஆன்மா திருவருளால் அறிகின்றது. ரொம்ப ரொம்ப அருமையான கருத்து அது. நான் வந்து அப்படி ஒவ்வொன்றையும் எடுத்துக்கொள்ள வேண்டாம், அப்படி அடிப்படையில் போய் கொண்டிருப்போம் என்று கருதினேன். ஆனால் அவர்கள் அப்படி ஒரு சுவையை உங்களுக்கு அந்த இடத்தில் காட்டிவிட்டார்கள். ஆகவே இப்போது நான் சொல்வது உங்களுக்கு சிரமமாக தெரியாது. அது திருவருளால் ஆன்மா அறிகின்றது என்றால் இப்ப ஐம்பொறிகளால் ஆன்மா அறிகின்றது சொல்றோம், கண்ணால் காண்கின்றது, மூக்கால் முகர்கின்றது. அதுபோல ஆன்மா திருவருளால் அறிகின்றது என்றால் ஐயா அவர்கள் சொன்னார்கள், அப்ப திருவருள் ஆன்மாவிற்கு கருவி என்று ஆகிவிடும் சொன்னார். ஆனால் அந்த பொருளில் நாம் சொல்லவில்லை அப்படின்னு சொன்னார்கள். திருவருளால் ஆன்மா அறிகின்றதுன்னா திருவருள் நமக்கு கருவின்னு நம்ம அர்த்தம் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நம்ம ஐந்தாம் சூத்திர பார்த்திருக்கோம். அப்ப யார் யார் எப்படி எப்படி அர்த்தம் பண்ணியிருப்பீங்களோ அது எனக்கு தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு அது இயற்கை என்னென்றால் அதை உண்மையாக விளக்க வேண்டியது சொல்பவனுடைய கடமை. என்ன இப்படி அர்த்தம் பண்ணிவிட்டு நான் கேட்க முடியாது, அப்படி அர்த்தம் தருவது போல நான் சொல்லியிருக்கலாம். ஆன்மா திருவருளால் அறியும் என்று சொல்வதற்கும் ஆன்மா அந்த கரணங்களால் அறியும் ஐம்பொறிகளால் அறியும் என்று சொல்வதற்கும் பெருத்த வேறுபாடு உள்ளது. அதான் உமாவதிசிவன் சொல்வார், கண்டறி புலன்கள் காணும் கருத்தினால் ஒருத்தன் ஞானம் கொண்டு உளம் அறியும் எண்ணில். திருவருளால் ஆன்மா அறிகின்றது என்பதை ஐம்பொறிகளால் ஆன்மா அறிகின்றது என்ற கருத்தில் நீ பார்த்தாயானால் ஒருவன் ஞானம் கொண்டு உளம் அறியும் எண்ணில் கொள்பவன் முதலியாகும். அப்படி கருவியாக கொள்கின்றானே அந்த கொள்பவன் தான் முதல்வனாவான். அவர் சொன்னது மாதிரி நான் சொன்னா இறைவன் வருவான், போனா போவான்னு சொன்னார். அந்த மாதிரி அர்த்தமாயிருக்கும். திருவருளதால்தான் உயிர்கள் அறிகின்றன, அதான் அஞ்சாம் சூத்திரத்தில் தெளிவா சொன்னார். ஆனால் திருவருளை கருவியாக கொண்டு அறியவில்லை. எப்படி திருவருளால் தான் அறிகின்றோம் என்கின்ற உண்மையே அவளுக்கு தெரியாத இந்த ஆன்ம கூட்டங்களுக்கெல்லாம் இல்லையா? ஆகவே அதை நான் கருவியாக கொண்டேன் சொல்வதில் பொருள் இல்லை. திருவருளால் தான் அறிகின்றேன் என்பதனை ஆன்மா அறியாது இல்லையா? அது நானே அறிந்தேன் அறியும். ஆகையினாலே அவங்க அருமையா சொல்லிட்டார். அதுக்கு உதாரணம் சொன்னார், எப்படி பொறிகள் ஆன்மாவை தமக்கு முதலாகி ஆன்மாவை அறியாதோ அதுபோல ஆன்மாக்கள் எல்லாம் தமக்கு முதலாகி அருளை அறிய மாட்டா அப்படின்னு அருமையா சொன்னார். ஆனால் முதல்வன் அது பற்றி விகாரியாக மாட்டான். காந்தத்தின் சன்னதியில் இரும்பு தொழிற்படுவது போல காந்தம் இரும்பை ஈர்த்தாலும் அந்த காந்தமானது தன்னுடைய நிலையிலே எந்த வேறுபாடும் அடையாமல் இருப்பது போல ஆன்மாக்கள் எத்தனை சைவநாதர கேட்டா எத்தனை எண்ணிக்கை தெரியுமா? யாரும் இத்தனை எண்ணிக்கை இருக்கு வாங்க சொல்லித்தாரன்னா பெயரக்கூடாது. ஏன்னா எண்ணற்றவை நம்ம நூல்கள் சொல்லிட்டாங்க. உயிர்கள் எத்தனை வகைன்னா எண்ணற்றவை. ஒரு குண்டூசியின் முனையில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நுண்ணுயிர்கள் இருக்கலாம் என்று விஞ்ஞானத்தை அவர்கள் ஆராய்ந்து சொல்லியிருக்கின்றார்கள். நுண்ணுயிர்களும் உயிர்கள் தான். அது மாதிரி ஏகப்பட்ட உயிர்கள், எத்தனை எத்தனையோ பிறவிகள். ஆன்மாக்கள் எண்ணற்றவை. ஆனா மொத்தம் எத்தனை ஆன்மாக்கள் இருக்குங்கிறது சிவபெருமானுக்கு தெரியும், நமக்கு சொல்ல முடியாது. எண்ணற்றவை, இன்ஃபினிட்டி அப்படின்னு வச்சிருக்கோம் எண்ணிலின்னு கணிதத்துல. அத மாதிரி எண்ணற்ற எல்லா ஆன்மாக்களுக்கும் முதல்வன் அறிவிக்கின்றான். அதுவும் அந்தந்த ஆன்மாவின் வினைக்கு ஈடாக அனுபவிக்கின்றான், அது அறிவிக்கின்றான். அந்தந்த ஆன்மா செய்த வினைக்கு ஈடாக அறிவிக்கின்றான். அப்ப அது எவ்வளவு பெரிய நிலை பாருங்க. இந்த ஆன்மாவுக்கு இப்படிதான் அறிவிக்கணும். ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒவ்வொரு விதமாக அறிவிக்கின்றான். எண்ணற்ற ஆன்மாக்கள் எல்லா ஆன்மாக்களுக்கும் ஒரே சமயத்தில் அறிவிக்கின்றான், ஒவ்வொரு விதமாக அறிவிக்கின்றான் என்றால் அது எப்படிப்பட்ட பெருநிலை. 84 லட்சம் யோனி வேதங்கள்ல இருக்கு இந்த ஆன்மாக்கு. உரை சேரும் 84,100,000 யோனி வேதம் நிறை சேரா படைத்து அவற்றின் உயிர்க்குயிராய் அங்கங்கே நின்றான் என்று ஞானசம்பந்த பெருமான் அவனுடைய பெருநிலையை சொல்கின்றான். அப்ப முதல்வனுடைய அந்த உயர்வை நாம் நம்முடைய நினைவுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. அதான் சொன்னார், நம்முடைய அறிவால் அவனை அறிய முடியாது. இப்ப ஏற்பட்டவன போய் நம்ம வந்து உலக பொருள்களை அறிய மாதிரி அறிய முடியுமா? உலகத்து பொருள்களை ஒன்று காட்சி அளவை கொண்டு அறியலாம், அல்லது அனுமான அளவை கொண்டு மறைந்திருந்தாலும் அனுமான அளவை கொண்டு அறியலாம், அல்லது நூல்கள் சொல்வதை கொண்டு ஆகம அளவினால் அறியலாம். நம்முடைய அறிவை கொண்டு அறியணும்னா நம்ம அறிவு இந்த 3 அளவைகள்ல ஏதாவது ஒரு அளவையை கை கொண்டுதான் அறிய முடியும். ஆனால் மேலை சூத்திரத்தில் தம்முணர்வின் தமை என்று சொல்லப்பட்ட முதற் பொருள் அளவைகளின் துணை கொண்டு ஆன்ம அறிவினால் அறியப்படுவானா என்று கேட்டால் அறியப்பட மாட்டான். ஏனென்றால் அப்படி அறியப்படுவான் என்றால் அவன் அளவைகளுக்கு உட்படும் பொருள் எல்லாம் தோற்றக்கேடுகளை உடைய பொருள். அசத்து, அசத்து என்றால் தோற்றக்கேடுகளை உடைய பொருள். தோற்றம் என்றால் புதிதாக தோன்றுவதல்ல, கேடுனா இல்லாமலே போய்விடுவதல்ல. நம்ம கொள்கைகளை அப்படியே பிடிச்சுக்கணும். தோற்றமும் கேடும் நிலை வேறுபாடுகளே. இந்த நிலை வேறுபாடுகளை அடையும் பொருள் எப்பொழுதுமே உள்ள பொருள். ஏன் அந்த பொருள் அப்படி இருக்கு? ஒரு நிலையில இருக்காது, எப்பவுமே உள்ள பொருள் தான். சிவபெருமானை மாதிரி தான் அந்த பொருளும், சிவபெருமானை மாதிரி தான் உலகமும் நித்த பொருள். ஆனால் இந்த உலகம் ஒரு நிலையில இருக்காது. சிவபெருமான் யாண்டும் ஒரே பெற்றித்தாய், ஒரே நிலையில் இருக்கக்கூடியவன். ஆனால் உலகம் ஒரே நிலையில் இருக்காது, அது ஒடுங்கி கிடக்கும். அப்புறம் பிரபஞ்சமாக விரியும். பிரபஞ்சமாக விரியும் போது கூட ஒரே நிலையில் இருக்காது, ஏராளமான மாறுதல்கள் ஒன்று. ஆகையினாலே இந்த உலகத்தை அசத்துனார்கள். பிறகு சங்கார காலத்தில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு எல்லாம் ஒடுங்கி போயிருது. இந்திரலோகம், சந்திரலோகம், பூலோகம், சத்தியலோகம், வைகுந்தலோகம், பாதாளலோகம், நாகலோகம், என்னையா ஒரு லோகத்தையும் காணும். மகா சங்காரத்தில் ஒன்றும் இல்லை, எல்லாம் ஒடுங்கி விட்டது. ஆகையினாலே உண்டுபோல் இன்றாம்பண்பில் உலகினை அசத்தும் என்பர். நல்லா கேட்டுக்கணும், அசத்தும் என்பர். ஆகவே நம்முடைய கொள்கைகளை வந்து நாம வந்து நினைவில் வச்சு, ஏன்னா நம்ம பிற கொள்கைகளை தான் நம்ம வந்து அன்றாடம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் நான் திருப்பி சொல்ல வேண்டியது, 15 நாள் கழிச்சு போயும் நாம அசத்துன்னா பொய் பொருளை யாராவது நினைச்சிடக்கூடாதேங்கிற ஆதங்கம் ரொம்ப எனக்கு. அசத்துன்னா பொய் இல்லை, அசத்துன்னா பொய்னு சொன்னா அதான் பொய். என்ன இப்படி இப்படி பேச வேண்டியது? இந்த காலத்துல இப்படி பேச வேண்டியது? நாம அசத்துனா என்ன சொல்கின்றோம்? அதுவும் உண்மையான பொருள் தான், அது நிலை வேறுபாடு அடையக்கூடியது. நிலை வேறுபாடு தோன்றுதல் கெடுதல், தோற்றமும் கெடுதல். என்னது அப்ப? நிலை வேறுபாடு தான். ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலையை அடைவதுதான் தோற்றம். புலப்படாத உண்மையான நிலையிலிருந்து கொண்டு புலப்படக்கூடிய அந்த பருமை நிலை தூளநிலையை அடைதல் தோற்றம். அந்த பருமையான தூளநிலையிலிருந்து உணர முடியாத புலப்பட்டு தோன்றாத நுட்பமான நிலைக்கு ஒடுங்குதல், அதான் அழிவு. சரி, குறிப்பிட்ட காலம் வரை வந்து தோன்றி குறிப்பிட்ட காலம் வரை இப்படி இருக்கு இல்லையா? ஒடுங்காம இருக்கு. சங்கார காலம் வரது வரைக்கும் ஒடுங்காம இருக்கு. அது வரைக்கும் அது நிலையா இருக்கா? எத்தனையோ மாறுபாடுகள் இந்த உலகத்தில். ஆகையினாலே இது அசத்து. இந்த அசத்தாகிய உலகத்தை ஆன்மா அறியும், அளவைகளின் துணை கொண்டு அறியும். காட்சி அளவை மூலமாகவோ அல்லது அனுமான அளவை மூலமாகவோ அல்லது ஆகமங்களை கொண்டோ, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆகமம் உரை நூல்களை கொண்டு அறியும். இதுபோல அளவைகளின் துணை கொண்டு சிவத்தையும் அறிய முடியும் என்றால் இந்த சிவத்துக்கும் இந்த உலகத்துக்கும் என்ன வேறுபாடு இருக்கு? என்ன அப்படி சொல்லலாமா நாம? ஆகவே அவன் ஆன்ம அறிவினால் அறியப்படான், தன்னறிவதனால் காணும் தகைமையன் அல்லன் ஈசன் அப்படின்னு அருளந்தி சிவன் சொல்வார், உமாசிவன் சொல்வார். அவர் விட்டு வைப்பார் அந்த மாதிரி இடத்தெல்லாம். அறிவினால் அறிந்த யாவும் அசத்தாதல் அறிதி அப்படிம்பார். அப்ப ஒரு வழியிலே அறிய முடியாதோ? அறிவினால் அறிந்த யாவும் அசத்தாதல் அறிதி. அறிவினால் அறியோனாதேல் ஆவதொன்றின்மை. ஒரு வழியால அறிய முடியாதுன்னா அப்ப அந்த பொருளால் நமக்கு பயன் இல்லை, ஏன்னா அது முயல் கொம்பு போல இல்லாத பொருளாகிவிடும். அப்ப என்னங்க சொல்றீங்க முடிவா அப்படின்னா? எனவே அவன் அறியக்கூடிய பொருளும் அல்ல, அறியவே முடியாத பொருளும் அல்ல. திகைப்பை ஏற்படுத்துகின்றீர்களே அப்படின்னா இன்னொரு ரெண்டு வகையால் நாம சொல்லணும். இந்த சாதாரணமா இப்படி ரெண்டு வகையா சொல்லக்கூடாது. இந்த இறுதியன் அல்லது இன்னொரு வகையா சொல்லணும். இரண்டு வகையான் ஒருவாற்றான் அறிய முடியாத பொருள், பெரிதொருவாற்றான் அறிய முடிகின்ற பொருள். எந்த வழியால் அறிய முடியாது? பாசஞான பசுஞானங்களாலே அறிய முடியாது, பதிஞானம் ஒன்றாலே அறிய முடியும். ஆகவே அவன் சிவசத்தில் சொல்லப்படுகின்றான். பாசஞான பசுஞானங்களால் உணர முடியாத சிவம் பதிஞானத்தால் மட்டுமே உணரக்கூடிய சத்து சிவசத்து என்று மெய்யுணர்வில் நிலை பெற்று உயர்ந்தோர் கூறுவர். சோர்மான் தானே எனக்கு தெரியுமே, சோர்மான தெரியாத அவர் சடாமொழி வச்சிருப்பார், நாகம் தரித்திருப்பார், புளித்தோல் அடைந்திருப்பார். அப்ப எத்தனையோ படங்கள்ல பாத்திருக்கேன், விக்கிரகங்கள்ல பாத்திருக்கோம், தேவாரங்கள்ல கூட அவர்கள் வர்ணிக்கின்றார். அப்படிதான் வர்ணிக்கின்றார். சோர்மான நானும் அறிவாளதான் அறிவித்தான் நான் வந்து அறிய முடியாதுங்க அப்படின்னா, இது ஆகமளவை துணை கொண்டு அறிஞ்சிருக்கீங்க. அதான் அறிதல்னா இன்று அறிந்து அனுபவித்தல். ஒரு பொருள் வந்து இது அறிஞ்சிட்டேங்க, இப்போ புதுசா ஒரு பொருள் வந்திருக்கு மார்க்கெட்டுக்கு, அதை உடனே வாங்கி அதனுடைய பயனை நாம் அனுபவிக்க முடியும் இல்லையா? ஒருத்தரால முடியாதுன்னா இன்னொருத்தர் அதுக்கு தகுந்த கெப்பாசிட்டியோட இருப்பான், அவனால முடியும். இதே மாதிரி சிவன் இப்படிப்பட்டவன் அறிந்து கொண்டீர்கள், தரிசனம் செய்ய முடிகின்றதா? அவனிடமிருந்து ஏதாவது ஆனந்தத்தை பெற முடிகின்றதா? இல்லையே, சும்மா அப்படியா ஏதோ அறிந்து கொண்டா அவ்வளவுதான். முதல் சூத்திரத்துல அனுமான அளவினால பதிப்பொருள் உண்டுன்னு தெரிஞ்சாச்சு. அங்க மலையில தீ மறைஞ்சிருக்குன்னா ஏதாவது ஒரு வழியில போய் மலையில போய் இந்த தீயை பாத்திரலாம். ஆக புகை தெரியுது, அங்க தீ இருக்கணும் அனுமான அளவில் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் மலைக்கே போய் அந்த தீயை பார்த்து தீயால என்ன பயன் பெற முடியுமோ பெற்றுவிடலாம். அது மாதிரி இப்போ நாம வந்து நிமித்தக்காரன் ஆகியவர்கள் உண்டு அறிஞ்சிட்டோம், உடனே போய் இந்த நிமித்தக்காரனை போய் சேர்ந்து அவன் தரும் பயனை பெற முடிகின்றதா? அது வந்து அளவையால முடியாது. அளவையால என்ன முடியும்னா, சரி இருக்கு தெரிஞ்சுக்கலாம், இருக்கு பதிப்பொருள் இருக்கு அவ்வளவுதான். அதை அறிந்து பயன் கொள்ள வேண்டும் என்றால் அது முடியாது, அளவைகளால் முடியாது. இந்த அளவைகள் எல்லாம் கடந்த அந்த பசுஞானவங்களிலும் முடியாது. அதான் அருமையா சொன்னார். இப்படி இந்த தடத்த வடிவத்தை அறிந்து கொண்ட மாத்திரத்தினாலே சிவருமானே அறிந்து கொண்டே நினைத்திராத. தடத்த வடிவத்தை அவன் தரிசனம் கொடுத்தாலும் கூட அந்த அந்த தடத்த வடிவத்திற்கு மேற்பட்ட சொருப நிலையில ஒரு நிலை இருக்கு, அதுல இருக்கின்றான். எனவே இவ்வளவுதான் சிவருமான முடிவுக்கு வந்துடாத. மைப்படிந்த கண்ணாலும் தானும் கச்சி மயானத்தான் வாசடையான் எண்ணின் அல்லன். இவ்வளவுதான் சிவருமானா? அல்லன். ஒப்புடையன் அல்லன், ஓர் ஊரன் அல்லன், ஓமன் இல்லி. ஒப்புடையன் அல்லன், ஒருவன் அல்லன், ஓர் ஊரன் அல்லன், ஓமன் இல்லி. அப்ப எதை மாதிரியா சிவருமான? ஓமையே சொல்ல முடியாது. அப்ப அவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய தன்மை எப்படி அறிவது, அவன் நிற்கின்ற நிலையை எப்படி அறிவது, அவனுடைய உண்மையை எப்படி அறிவது? அப்படியும் அந்நிறமும் அவ்வண்ணமும் அவன் அருளே கண்ணாக காணின் அல்லால் இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டோனாதே. அதனால மற்ற உலகத்து விடயத்தையே அவன் உள் நின்று உணர்த்தினாதான் உணர்கின்றாய். அப்ப உணர்த்துவதனே உணரணும்னா அவன் அருள் இல்லாமல் முடியுமா? காண்பாரார் கண்ணுதலாய் காட்டா காலையனாக, அவனையும் காண முடியாது அவன் காட்டாட்டா. அவன் காட்டினால் மட்டுமே அவனை உணர முடியும். அங்க இந்த கருவிகளுக்கெல்லாம் வேலை இல்லை, விடயங்களை அறிவதற்கு மட்டுமே கருவிகள். அப்ப இந்த கருவிகள் கூட அல்லவா சேர்ந்திருக்கின்றோம். ஆமா, இப்போது ஆன்மா அசத்தை சார்ந்திருக்கின்றது, அது அசத்தின் தன்மையாய்தான் விளங்கும். இந்த ஆன்மா சத்தை சார்ந்து சத்தின் தன்மையாய் விளங்க வேண்டும். இதுதான் ஆன்மா செய்ய வேண்டிய சாதனை. இந்த சாதனையை செய்ய வேண்டிய ஆள் யாரு அப்படின்னா ஆன்மாதான். சாதித்தற்குரிய அதிகாரி யாருன்னு சொல்றது ஏழாம் சூத்திரம். ஐயா, அவனே இருக்கட்டுமே, அவன் இந்த பிரபஞ்சத்தை அனுபவிக்க மாட்டான். சரி, பிரபஞ்சமா இருந்துட்டு போது, பிரபஞ்சமும் அவனை அறியாது அனுபவிக்காது. பிரபஞ்சத்தை அறிந்து அதன் பயனை அனுபவிக்கவும், சிவத்தை அறிந்து அதன் பயனை அனுபவிக்கவும் உரிய பொருள் எது? அது நடுவில் இருக்கின்ற பசு. ஆகையினாலே அந்த ஆன்மாதான் இரண்டையும் அறிவது, இருதிறன் அறிவுள்ளது. இரண்டையும் அறிகின்ற ஆன்மா சத்தம் அசத்தம்னு கேட்டா, அது சத்தம் அன்று அசத்தம் அன்று. அதாவது சத்தாகிய சிவமும் அன்று அசத்தாகிய பிரபஞ்சமும் அன்று. அது இது ஒரு தனிப்பொருள். தர்ப்பணம் போல் காட்டலால் சார்மாயை நீ அல்லை தர்ப்பரமும் அல்லை தனி. நீங்கண்டார் மூன்றாம் சூத்திரத்தை சொல்லிட்டாரு. நீ வந்து உலகமும் அல்ல சிவமும் அல்ல, நீ தனிப்பொருள் ஆன்மான். ஆன்மான் ஒரு பொருள் இல்லைன்னா உலகத்தை படைத்து எதற்கு சொல்லுங்க பாப்போம். சிவருமான் ஒரு குறைவும் இல்லாத நிறைவு, அவன் உலகத்தை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உலகமோ சடம் ஒன்றை அனுபவிக்காது. அப்ப யார் அனுபவிப்பா இவ்வளவு உலகத்தையும்? ஓட்டலுக்கு திறந்து போச்சு, ஓட்டலை திறந்து போட்டு ஆளே இல்லை அப்படின்னா ஒரு இடத்துல ஓட்டலை இறந்து வரப்பாளா? இந்த மாதிரி பிரபஞ்சத்தை படைத்திருக்கிறான், அனுபவிக்கூடிய பொருள் இருக்கின்றது, அதுவே ஆன்மா. அந்த நிலையிலே அந்த ஆன்மாவுக்கு நிரந்தரமான ஒரு இன்பம் கிடைக்காது. பொக்கில் அமைந்தின்று கொள்ளோன்னு கேட்கார். அந்த அசத்தாகிய உலகத்தை சார்ந்து சார்ந்த நன்மையை பெறும் இது. அப்ப இதுவும் என்ன இருக்கு? அசத்தின் தன்மையே பெறும். அசத்தின் தன்மைனா என்ன? நிலையில்லாத தன்மை. அசத்துனா நிலையில்லாத பொருள். உலகம் தோன்றி அழிகிறது, இந்த ஆன்மாவை என்ன பண்ணும், இந்த தூள உடல் கெடும் போது அதுவும் அதுக்கும் என்னது தத்துவங்கள் எல்லாம் தத்துவங்களின் தொடர்பை விட்டு, ஐயா சொன்ன மாதிரி சொன்னார்கள், குறிப்பிட்ட சில தத்துவங்களின் தொடர்பை அது விட்டுவிடும், இழந்துவிடும். இழந்துவிட்டு வினைக்கீடாக வேறொரு தூள உடல் எடுக்கும், அந்த உடல்ல ஒரு எடுத்துள்ள வினைப்பலன்களை அனுபவித்து விட்டு அப்புறம் இன்னொரு உடல், இப்படி இறந்து பிறந்து இறந்து பிறந்து பிறவி சுழலிலே இது சுழன்று வந்து நிலையில்லாத தன்மையை அடைகின்றது. ஏன்னா நிலையில்லாத உலகத்தையும் உடம்பையும் இந்த ஆன்மா சார்ந்ததனாலே அதுவும் நிலையில்லாத தன்மையை அடைகின்றது. அதான் சார்ந்த தன்மையை பெறும், அசத்தை சார்ந்து அந்த அசத்தின் தன்மையை பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்ப அந்த ஆன்மா செய்ய வேண்டிய காரியம் என்ன, இந்த நிலையில்லாத உலகச்சார்பை விட்டு நிலையான சிவச்சார்பை இதை அடைய வேண்டும், அதுதான் செய்ய வேண்டிய வேலை. இதை செய்வதற்குரிய ஆள் யாருன்னா அந்த ஆன்மாதான், ஆன்மாதான் இதை சாதனையை சாதித்தற்குரிய அதிகாரி. எந்த ஒரு சின்ன வேலையை செய்ய வேண்டும் என்றாலும் அதற்கு கருவி வேண்டும், கருவிகளையே நாம் சார்ந்திருக்கின்றோம் இல்லையா. பல் தேய்க்கணும் சொல்லி சரி கொஞ்சம் பல்பொடி கொடுத்தா, பல்பொடிதான் சரிப்படாதுங்க, பிரஷ் பேஸ்ட் அங்க விரலுக்கு வேலை வேண்டாம், அதுக்கு ஒரு கருவி, எல்லாத்துக்கும் கருவி தான் இப்போ. ஆகையினாலே இப்படி கருவிகளின் உலகமாக நாம் வாழ்கின்றோம். ஆனால் நம் உடலிலே எத்தனை கருவிகள் இருக்கின்றன என்பதை பற்றி அறிவு அவர்களுக்கு இல்லை. அதுவும் தூளமாக தெரிகின்ற தாத்விகங்களை ஆராய்ந்து கொண்டிருப்பார்கள். சூக்குவமான கருவிகள் தத்துவங்கள் உண்மை விளக்கத்தை படிச்சுங்க, அவ்வளவும் கருவிகள். இப்படி விடயங்களை அறிவதற்கே கருவிகள் தேவை. அப்படின்னா அப்ப இந்த உலகத்தையே நீத்து, அசத்தாகி இந்த உலகத்தை நீத்து சத்தாகிய சிவத்தை அடைவதற்கு எவ்வளவு மேம்பட்ட கருவி ஒன்று தேவை. சின்ன சின்ன வேலைகளையே கருவிகள் இல்லாமல் ஆன்மாவால் செய்ய முடியல. அப்ப இவ்வளவு பெரிய சாதனையை எந்த கருவியின் துணையின்றியும் ஆன்மாவால் எப்படி செய்ய முடியும்? எனவே அதற்கு ஒரு கருவி, அதைத்தான் சாதனம்னு சொல்கின்றார்கள். அந்த கருவியாகிய சாதனம் வேண்டாமா? அசத்தாகிய உலக சார்பை நீத்து சத்தாகிய சிவத்தை சார வேண்டும் என்றால் அதற்குரிய சாதனம் எது? அது திருவருள். திருவருள் தான் முடியும். ஆராய்ந்து சொல்லிட்டார, சத்தாகிய சிவத்தை அறியணும்னா பதிஞானம் ஒன்று நாள் அறியப்படுவான், அந்த பதிஞானம் தாங்க திருவருள். பதிஞானம்ங்கிற சொல்ல ஆராய்ந்துதான் பயன்படுத்தணும் பொதுவா, மத்தத்தில் அவனை திருவருளால் அறிவோம், திருவருளால் அறிவோங்க. திருவருள் பதிஞானம் ஒண்ணுதான், சிவஞானமும் எல்லாம் அதான், திருவடின்னு அதைத்தான் சொல்றோம் இலக்கிய நியாயமா. ஆகினாலே அதனாலதான் செம்பெருமான் திருவடிக்கு செம்பெருமான போட்டும்போது அவருடைய திருவடியை ஏன் முக்கியமா போட்டோம்னா, திருவடி என்பது திருவருள். அந்த திருவருளை சார்பாக கொண்டுதான் அவனை அறிய முடியும். அந்த பதிஞானத்துக்கு மட்டுமே அவன் அறியப்படுவான், மற்ற பசுஞான பாசஞானால் அறியப்படான் சொல்லிட்டார. ஆகையினாலே அந்த சாதனம் என்ன? உலக சார்பை நீத்து அசத்தின் சார்பை நீத்து சிவச்சார்வை சத்தின் சார்வை அடைய வேண்டும் என்றால் அதற்கு தேவையான சாதனம் திருவருள். அந்த திருவருள் ஆன்மாவை எப்படி அடைகின்றது? குருவருளாகத்தான் அது அடைகின்றது. ஆகவே சாதனமும் அது வரும் வழியும் எட்டாம் சூத்திரத்தின் மைய கருத்து அதுதான். இப்போது நாம் உணர்ந்து கொண்டோம், ஏழு சூத்திரங்களை படித்ததில் நாம் அசத், நாம் ஆன்மா, நாம் அசத்தாகிய உலகத்தை சார்ந்து நிலையில்லாத வாழ்வில் இருக்கின்றோம். நாம் சத்தாகிய சிவத்தை சார்ந்து நிலை பேறு, நிலை பெறுவார் எண்ணிதியே லெஞ்சே வாங்க இல்லையா. அந்த நிலை பேரை எய்த வேண்டும் என்றால் அதற்குரிய சாதனம் எது என்றால் திருவருளே அதற்குரிய சாதனம். அந்த சாதனம் வரும் வழி எப்படி? குருவின் மூலமாக குருவருளாக வரும். திருவருள் தாங்க குருவருளா வருது. ஆகவே குருவருள் முதல் படி, அதை விட மேலானபடி திருவருள் நம்ம நினைக்கவே கூடாது. திருவருள் தான் நமக்கு குருவருளாக வந்தால்தான் நாம் என்ன செய்வோம்? அசத்தை விட்டு சத்துக்கு வருவோம். அம்மா சொன்னாங்க இல்லையா, பார்வை விலங்குகள், பார்வை விலங்குகளை வச்சுதான் அந்த விலங்குகளை பிடிக்கணும் இல்லையா. அவன் பிடிச்சி துன்பம் செய்ய போறான் அது வேற, நம்ம ஒரு புடை உண்மைதான் கொள்ளணும். அது மாதிரி சிவருமானம் பிடிச்சி ஏதாவது பண்ணிடுவாரோ அப்படி இல்ல, ஒரு புடை உண்மைதான் கொள்ளணும், பிடிப்பதற்கு மட்டும் அது ஓமை கேட்டீங்களா. நம்ம இப்ப இருக்கிறதான் வேடர் கூட இருந்துட்டு இருக்கோம் சொல்ல போகுது, பிடிக்கிறவன் வேடன் இல்ல, சார்ந்திருப்பதுதான் வேடர்கள்னு சொல்ல போகுது சூத்திரமே. அங்க நீங்க பிடிக்கிறதுக்கு மட்டும் நீங்க உதாரணமா வச்சுக்கணும். பார்வை விலங்குகளை வைத்து விலங்குகளை பிடிப்பது போல குருவருளாக தான் ஆட்கொள்ள முடியும். எனவே குருவருள் தான் என்னது? திருவருள். குருவருங்கிறது திருவருளே சாதனம் அதுதான். அந்த திருவருளாகிய சாதனம் வரும் வழி குரு மூலமாக வரும் என்று சாதனமும் அது வரும் வழியும் கூறுவது எட்டாம் சூத்திரம். ஏழாம் சூத்திரம் சொன்னது சாதிக்க வேண்டிய ஆள் யாரு? சத்தாகிய சிவம் சாதிக்க வேண்டாம் அவசியம் இல்ல அவனுக்கு, அசத்தாகிய உலகமும் சாதிக்காதது சடம். நீதான்ப்பா சாதிக்கணும், ஆன்மா அறிவிக்க அறிவாய தன்மையுடைய நீதான் சாதிக்கணும். சாதித்துக்கூடிய அதிகாரி சொன்னார், அதுக்கு தேவையான சாதனமும் அது வரும் வழியும் எட்டாம் சூத்திரம் சொல்கின்றார். சாதனம் என்பது திருவருள், அது வரும் வழி குரு மூலமாக வரும். அப்ப நான் இதை கேட்டவொடனே எங்க ஆசிரியர்கிட்ட கேட்டேன், ஐயா எல்லாம் நல்லா சரியா சொல்றீங்க, எனக்கு இன்னும் அந்த சாதனம் வரலையா இல்லையா சொல்றீங்க. அசத்தாகிய உலகத்துல சார்ந்திருக்கோம், அசத்தாகிய உலகத்தை சார்ந்தது அதன் அதன் தன்மையை பெற்றுட்டோம், அதன் தன்மை என்னது நிலையில்லாத தன்மையை அதை பெற்றுட்டு பிறவியில சுரண்டுட்டு இருக்கோம், எல்லாம் வாசகம் தான். அப்ப இந்த அசத்தாகிய உலக சார்வை நீத்து சத்தாகிய சிவத்தை சாரணும்னா அதுக்கு சாதனம் வேண்டும், நீங்க சாதனம் இல்லாம சிவத்தை சேர முடியாதுன்றீங்க. அந்த சாதனம் என்னன்னா திருவருள் பதிஞானம், அதுதான் அந்த சாதனம் சொல்லிட்டீங்க. அந்த பதிஞானமாகிய திருவருள் யார் மூலமா வரும்னா குரு மூலமா வரும் சொல்லிட்டீங்க. சரி, எனக்கு அப்படின்னா சாதனம் வரலையே அப்படின்னு, ஏன் வரலங்கிறதுக்கு அதுவும் சொல்லியிருக்காரு எட்டாஞ்சத்துல, நீங்க எல்லாம் கேட்பேன்னு அவருக்கு தெரியும். என்ன சிவருமா யாரு வருது திருவருள், திருவருள் யாரு சிவருமானே வரான், ஆனா எப்படி வருகின்றான், குருநாதனாக வருகின்றான். அதான் திருவருள் குருவருளாக வரும், சிவபெருமான் குருநாதனாக வருகின்றான். சிவபெருமான் குருநாதன் என்ன வரக்கானுமே, சரி இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கு பார்ப்போம் அப்படி மாதிரி பேசிட்டு, ஏ உனக்கு வரமாட்டாவே அப்படின்னாரு. என்ன அப்படின்னா ஏன் வரமாட்டாங்க சொல்லியிருக்காரு, யாருக்கு வருவார் என்ன ஐயா சொன்னாங்க, நாம இப்படி சொல்றோம் ஐயா சொன்னாங்க ஒவ்வொருத்தரும் என்ன பேசிட்டு இருக்கான்னு, சுவாமினா வருவார்னா வருவார் போனா வேணா போவாருங்க, உண்மையை தெரிஞ்சுக்கோங்க, அதான் உண்மை நெறி புணர்வது தான் இங்க வந்திருக்கோம் நாம. சிவபெருமான் யாருக்கு குருநாதராக வருவார், ஆன்மாவுக்கு தான் வருவார், ஆன்மா நாமெல்லாம் ஆன்மா இல்லையா, ஆன்மாதான். போன சுத்தத்தை பார்த்தவன் அசத்தை சார்ந்து அசத்தின் தன்மையை பெற்று அந்த பிறவியில சுரண்டுட்டு இருக்க ஆன்மா, அந்த ஆன்மாவுக்கு அருள் செய்யதான் சிவபெருமான் வாரார், குருநாதனா வாரார். எப்ப வருவார் அப்படின்னா அந்த ஆன்மா தவம் செய்து, தவம் செஞ்சுட்டு இருக்கும் போதா நல்லா பண்ணப்பா போறோம் போறோம் ரொம்ப பண்ணிட்டு அப்படின்னு போறோம், அந்த தவத்தை முற்றுவித்த நிலையிலே வருவார். ஆன்மா அது தான் செய்ய வேண்டிய தவத்தை செய்து அதனை முற்றுவித்த நிலையிலே வருவார். ஐயா அவர்கள் நேற்றே விளக்கி விட்டார்கள், தவம் என்றால் என்ன, அது ஒரு பொது சொல்லாக இருக்கின்றதே இல்லையா. ஆகவே தவம் என்பதற்கு நாம ஒரு வரையறை வைத்துக் கொள்ள முடியுமா, கலந்துரையாடல மூணுவருமே சொன்னோம், ஒரு கருத்தை சொன்னால் நம்முடைய திருமுறைகள் முதலிய நம்முடைய சைவ அறுநூல்களிலிருந்து மேற்கோள் சொல்லி சொல்ல வேண்டும், இதான் ஏன் தவம் அதான் ஏன் தவம்னு ஆளாளுக்கு ஒரு தவம் சொல்லிட்டு போனா அது பெரிய அவமா போயிரும். ஆக சைவ சித்தாந்தம் தவம் என்று எதை சொல்கின்றது என்றால், மெய்கண்டாரே அதிகரணத்தை சொல்லியிருக்கான் ஐயா அருமையா சொன்னாங்க, மேற்சரியக்கிரியா யோகங்களை செய்துளி. எப்ப திரு சாதனம் கிடைக்கும், திருவருளாகிய சாதனம் எப்ப கிடைக்கும், மேற்சரியக்கிரியா யோகங்களை செய்துளி ஞானத்தை காட்டி, அந்த ஞானம் தாங்க திருவருள் சிவஞானம் பதிஞானம், எப்ப அந்த ஞானத்தை காட்டுதான், சரியக்கிரியா யோகங்களை செய்துளி. ஐயா அவர்கள் அருமையா சொன்னார், சரிய கிரியோகங்களை செய்வதற்கு தீக்கை பெற்றுக் கொள்ள வேண்டும் இல்லையா, சமய தீக்கை விசேட தீக்கை என்று படிப்படியாக தீக்கை பெற்று சரியை கிரிய யோகம் என்று செய்ய வேண்டும். சரியைக்கு சமய தீக்கை, கிரிய யோகம் இரண்டிற்குமே விசேட தீக்கை தான், அதான் கிரியா யோகங்கள்னு சேர்த்தான் சுவாமி விளக்கம் எழுதுவார். அவருக்கு மட்டும் அந்த கண்ணோட்டம் இருக்கு பாருங்க, நாமளும் பார்க்கோம் சரியைன்னு தனியா சொல்லியிருக்காரு, கிரியா யோகம்னு சேர்த்து சொல்லியிருக்காரையானா சுவாமி எழுதுவார். கிரியைக்கும் யோகத்திற்கும் தீக்கை ஒன்றே ஆகலின் கிரியா யோகம் என்றார், அருமையா சொல்லியிருக்காரு பாருங்க. ஆகையினாலே இந்த சரியக்கிரிய யோகங்களை தான் நாம வந்து தவம்னு சொல்றோம். சரியக்கிரிய யோகம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறனுமே அப்படின்னா, மெய்கண்டார் தீவிரதர சத்தியவாதத்தான் சொல்றார், இதுதான் சரியை இதான் கிரியைன்னு அவர் சொல்ல தயாரா இல்லை, அதெல்லாம் உணர்ந்துகிட்டு அவர்கிட்ட வரணும். அதுல வந்து சிவம் பரம கருணையோடு சொல்கின்றார், சரியையை தாச மார்க்கம்னு சொல்வார்கள், தாசனாக இருந்து கொண்டு செய்யும். அதே தாசன் என்பது தமிழ் விளக்கப்படி தாத தாதன் வரும், தாத மார்க்கம் தாத மார்க்கம் புகழில் சங்கரந்தன் கோயில் அப்படின்ட்டு வார் முதல்ல, என்ன வேற எந்த கோயிலையாவது போய் ஏதாவது செஞ்சிட்டு கூடாது